நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்கிறது. அமெரிக்கா வட்டி விகிதத்தை கூட்டுகிறது. இதனால் ஆஸ்திரேலியாவிலும் வட்டி விகிதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய உக்ரைன் போரினால் பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்களின் விலை ஏறி கொண்டுள்ளது. இந்த பின்னணியில் ஆஸ்திரேலிய பொருளாதாரம் குறித்து பெர்த் நகரில் வாழும் கோவிந்தராஜன் அப்பு அவர்கள் அலசுகிறார். பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் குறித்து கட்டுரைகள் எழுதும் அவர் ஆஸ்திரேலியாவின் சிபிஏ, சிஏ மற்றும் ஏஐஎம் உயர்கல்வி நிறுவனங்களில் உறுப்பினராக இருப்பதோடு பல ஆண்டுகளாக அரசு நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றவர். அவரோடு பேசுகிறார் ரைசல். வணக்கம் அப்பு கோவிந்தராஜன் அவர்களே.
வணக்கம் ரைசல்.
இப்போ இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்போ தமிழில் வந்து பணம் வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பேர் கொஞ்சம் கிண்டலுக்கு வந்து பணம் என்ன வீங்குமா அப்படின்னு கூட கேட்பாங்க. இப்போ சுலபமாக புரியும்படியா சொல்லுங்களேன், பணம் வீக்கம்னா என்ன?
பார்த்தீங்கன்னா பண வீக்கம்னு ஒரு சும்மா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பணத்தோடைய நம்ம கிட்ட இருக்கிற பணத்தோட வாங்கும் சக்தி வந்து குறையிறது தான் நம்ம பண வீக்கம்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லும்போது எப்படி இந்த பணத்தோட வாங்குற சக்தி குறையும் அப்படின்றது பொதுவானவங்களுக்கு புரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது பண வீக்கம்னா என்னன்ற பொருளாதார பிரகாரம் அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து சென்ற ஆண்டு வந்து கடையில போய் ஒரு தோசை நீங்க வாங்கி சாப்பிடணும்னு விரும்புறீங்க. அந்த தோசையோட விலை பார்த்தீங்கன்னா $10 இருக்கு ஒரு தோசையோட விலை. இப்போ இந்த ஆண்டு அந்த தோசையோட அதே தோசையோட விலை வந்து $12 ஏறி போச்சு. அதாவது 20% ஏற்றி $2 கூட வச்சு உங்களுக்கு $12 கொடுத்துருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி சாப்பிட்ற தோசை வந்து சென்ற ஆண்டு வாங்கின அதே $10 வாங்கின தோசை தான் இனி $12 இந்த ஆண்டு வாங்குறீங்க. வாங்கும் போது உங்களுக்கு வந்து $12 கொடுத்து வாங்குறீங்க. உங்க பணம் பாத்தீங்கன்னா அந்த $10 மதிப்பு வந்து தோசை இருந்தது, ஆனா அதே தோசை தான் இப்ப $12 கொடுத்து வாங்குறீங்க. இப்ப வந்து அது வாங்குற சக்தி, இந்த பணத்துக்கான வாங்குற சக்தி வந்து குறைஞ்சு போது அதிகமான பணத்தை கொடுத்து நீங்க தோசையை வாங்குறீங்க. இதுதான் வந்து பொருளாதாரத்துல வந்து நம்ம பண வீக்கம் அப்படின்னு சொல்றோம். இது பேசிக் கான்செப்ட் ரேசல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணத்தோட மதிப்பு வந்து எப்படி குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்துல குறையும். ஒண்ணு வந்து அதிகமா பணப்புழக்கம், ஒரு நாட்டுல வந்து பணப்புழக்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னும் போது இந்த பணவீக்கம் ஏற்படும். ரெண்டாவது வந்து உற்பத்தி வந்து இப்ப தேவைக்கு அதிகமா வந்து உற்பத்தி வந்து இல்லை. இப்ப தேவைகள் வந்து டிமாண்ட்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, தேவைகள் அதிகமா இருக்கு அதுக்கான உற்பத்தி இல்லை, அல்லது தேவைகள் அதிகமா இருக்கு அதுக்கான சேவைகளுக்கு இல்லை, குறைவான சேவைகள் தான் நமக்கு கிடைக்குது. இப்ப நீங்க வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும்னு கூப்பிடுறோம், ஆளுங்க இல்லை, அல்லது ஒரு இதுக்கு புக் பண்றோம் ஒரு ஐட்டம் வாங்கணும்னு இது கிடைக்கல. அப்படி இருக்கும்போதுனாகும் தேவை வந்து அதிகமா இருக்குது, வேணும் வேணும்னு கேட்கறோம் நம்ம, ஆனா கிடைக்கல. அப்போ வந்து இந்த பணவீக்கம் ஏற்படும் ஸ்பெஷல்.
இப்போ நீங்க பண வீக்கம் பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இப்ப ஒவ்வொரு அரசுமே வந்து இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க இல்ல, அப்படிதானே?
ஆமா.
இப்ப ஆஸ்திரேலிய அரச பொறுத்தளவுல இந்த பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும் முயற்சிகளாக ஆஸ்திரேலியா என்ன எடுக்குது, என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்குதுன்னு சொல்லுங்களேன்.
இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவோம்னா, பொருளாதாரத்துல வந்து ரெண்டு விதமான காரணிகள் எடுக்கிறாங்க. இந்த அதாவது ஒரு இன்ஃபிளேஷனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரெண்டு விதமான இது, ஒண்ணு வந்து பணவியல் கொள்கைன்னு சொல்றோம் நம்ம, அது வந்து மத்திய ரிசர்வ் வங்கி வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்குது. ரெண்டாவது வந்து நிதி கொள்கை, அதாவது பிசிக்கல் பாலிசின்னு நம்ம பொருளாதாரத்துல சொல்றோம். இந்த ரிசர்வ் வங்கி வந்து என்ன பண்ணுனா அந்த பணவீக்கத்தோட இதை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, அதாவது அதை கண்காணிச்சு கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு காலாண்டும் வந்து எப்படி வந்து இதோட பெர்சன்டேஜ், அதாவது சதவீதம் வந்து உயருது அப்படின்னு அதை கண்காணிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. அதுல வந்து நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து இது வந்து 3%க்கு மேல போகக்கூடாது, ஒரு விலையேற்றம் வந்து 3% தான் அதோட லிமிட்டா வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க. அந்த 3% மேல போகும்போது அதுக்கான நடவடிக்கைகளை அவங்க எடுக்கிறதுல வந்து மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி விகிதத்தை வந்து ஏற்றுவாங்க, அதாவது கேஷ் ரேட்னு நம்ம சொல்றோம். அந்த கேஷ் ரேட்டோட வட்டி விகிதத்தை வந்து உயர்த்துவாங்க. அது உயர்த்தும் போது என்ன ஆகும்னா நம்ம மக்களோட வாங்கும் சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும்ன்றது அவங்களோட மானிட்டரி பாலிசியோட ஒரு நோக்கம்.
இப்போ ரிசர்வ் வங்கியை பொறுத்தளவில் அது 2%, 3% அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா,
இப்போ
கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதை வந்து ரிசர்வ் வங்கி எப்படி வந்து நிர்ணயம் செய்து எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க?
நல்ல கேள்வியாக கேட்டீங்க ரிசல். அதாவது சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொன்னோம் இல்லையா, தமிழில் வந்து நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிசர்வ் வங்கி என்ன செய்யும்னா ஒவ்வொரு காலாண்டும் இந்த சிபிஐ சதவீதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு அறிக்கையாக கொடுப்பாங்க. அதை வந்து அவங்களோட வலைத்தளத்துல வெளியிடுவாங்க.
அது பிரகாரம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, 1000 மேற்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகள் அதோட டாட்டாஸ் வந்து அவங்க எடுப்பாங்க ரேசல். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 87 பிரிவா பிரிப்பாங்க, வகையா பிரிப்பாங்க. அந்த 1000 பொருட்களுக்கு மேல நான் சொன்னேன் இல்லையா, அதுல பொருட்கள் இருக்கும், சேவைகள் இருக்கும், மற்ற எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது 87 செக்ஷனா பிரிப்பாங்க வகையா. அதுல வந்து அந்த 87 வந்து 11 குழுக்களாக அவங்க பிரித்து விடுவாங்க. அந்த குழுக்கள்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல ஹவுசிங்னு ஒரு குழு இருக்கும், அப்புறம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கும், அந்த மாதிரி ஒரு குழுக்களா பிரிச்சிருவாங்க. அந்த 11 குழுல வந்து எப்படி வந்து விலை வந்து ஏற்றம் இறக்கமா இருக்கு அப்படின்றத வந்து 100,000 மேல டாட்டாவை வந்து அவங்க எடுப்பாங்க. பிரைசிங், அதாவது ஒரு ஒரு பொருளுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து அவங்க எடுப்பாங்க. எங்கன்னா ரீட்டைலர் கிட்ட, சில்லறை விற்பனையாளர்கிட்ட வந்து எடுப்பாங்க, பல்பொருள் அங்காடி அதாவது சூப்பர் மார்க்கெட் அவங்க கிட்ட இருந்து டாட்டா எடுப்பாங்க, அப்புறம் வலைத்தளங்கள்ல இருந்து ஆன்லைன்ல விற்கிறாங்க இல்லையா வலைத்தளங்கள், அதுல இருந்து எடுப்பாங்க பிரைசிங்களை.
இதுல வந்து சென்ற காலாண்டுக்கும் இந்த காலாண்டுக்கும் விலை ஏறி இருக்கா அல்லது இறங்கி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நுகர்வோர் விலை குறியீட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத அதை கம்பேர் பண்ணுவாங்க போன காலாண்டுக்கும் இந்த காலாண்டுக்கும். இந்த டிசம்பர் காலாண்டு பார்த்தீங்கன்னா 3.5% அந்த இது காமிச்சிருக்கு. சென்ற காலாண்டோட இந்த சதவீதம் வந்து அதிகமாக இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெருந்தொற்று ஆரம்பித்த சமயத்தில், கோவிட் பெருந்தொற்று வந்தப்போ June 2020 காலாண்டில் பார்த்தீங்கன்னா -0.3 இருந்தது. ரிசர்வ் வங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏற்றம் வந்து தற்காலிகமாக இருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. இது வந்து இன்னும் ஏறுமா அல்லது எப்படி போகும் அப்படின்றத இப்போ ரிசர்வ் வங்கி வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஏற்றம் வந்து நிரந்தரமாகச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டி விகிதத்தை வந்து உயர்த்துவார்கள் ரிசர்வ்.
இன்னொரு முக்கிய கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறப்ப, அமெரிக்கா பொறுத்தளவில் கடந்த 40 இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இப்போ அங்கே அதிகரித்தா அது நம்மையும் பாதிக்கும். ஏன்னா உலகமயமாதலில் குளோபலைசேஷனில் வந்து ஆஸ்திரேலியாவது கட்டாயம் பாதிக்கும் தானே, என்ன மாதிரியான பாதிப்பு அது ஏற்படுத்த போகுது?
ஆமாம், இது பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் வந்து அமெரிக்காவில் வந்து நுகர்வோர் குறியீட்டு நான் சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்கிற புள்ளியியல் துறை, அமெரிக்க புள்ளியியல் துறையை வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நுகர்வோர் குறியீட்டு CPI வந்து 7.9% வந்து வந்திருக்கு. அந்த 7.9% பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாறு காணாத அளவில் 40 வந்து இந்த அளவுக்கு உயர்ந்ததாக வரல. இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து அமெரிக்கா அரசுக்கு வந்து கொடுத்துருக்கு. எல்லா பொருட்களோட விலைகளும் சேவைகளோட விலைகளும் வீட்டோட விலை எல்லாமே ஏறி இருக்கு. ஸோ இந்த ஏற்றம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்க அரசாங்கம் வந்து, அமெரிக்க மத்திய வங்கி இருக்கு இல்லையா, நம்ம அவங்க மத்திய வங்கி மாதிரி அங்கே ஒரு மத்திய வங்கி இருக்கு, ஃபெடரல் பேங்க், அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது கேஷ் ரிசர்வ் ரேட் இருக்கு இல்லையா, அதை வந்து 0.25 ஏற்றிட்டாங்க, 0.25 ஏற்றி அதை வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் குறையுமா அப்படின்றத நடவடிக்கை அவங்க எடுத்திருக்காங்க. இது வந்து உலக மயமாக்கல், நீங்க சொன்னீங்க இப்ப அமெரிக்கால பாதிக்கும் போது ஆஸ்திரேலியால பாதிக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க, அது நல்ல ஒரு கேள்விதான். இப்போ பாத்தீங்கன்னா குளோபலைசேஷன், அதாவது உலக மயமாக்கல்ன்றது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஷேக் நடந்தாலும் அது மற்ற ஊரை வந்து பாதிக்குது. ஸோ இந்த பாதிப்பு வந்து அமெரிக்கால நடந்த மாதிரியே 7.9 இங்க ஆஸ்திரேலியாவுக்கு வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பொருளாதாரம், ஆஸ்திரேலியாவோட ரிசோர்சஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற, அமெரிக்காவுக்கும் நமக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் இப்ப இருக்க தற்போதைய காலாண்டு அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து 3.9% CPI வந்திருக்கிறதுனால நமக்கும் இங்க ஒரு பாதிப்பு வந்து ஏற்படலாம். ஆனால் அதே மாதிரிதான் ஏற்படுமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது வந்து நம்ம ஆஸ்திரேலியாவும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படிதான் வந்து தகவல்கள் நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு.
அடுத்து அப்போ அவர்களை, இப்ப பொருளாதாரத்தை பொறுத்தளவுல 2 அரசு செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த அதாவது இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக, அந்த காரணிகளை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன்.
அதாவது பாத்தீங்கன்னா நான் சொன்னது வந்து 2 முன்னாடி சொன்னேன் இல்லையா, முதல் கேள்வியில பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி அப்படின்னு ஒரு கொள்கையும், நிதி கொள்கை, அதாவது பிசிக்கல் பாலிசி, 2 இருக்கு. பணவியல் கொள்கை வந்து மத்திய ரிசர்வ் வங்கி வந்து அதை கடைபிடிப்பாங்க, நிதி கொள்கையை வந்து மத்திய அரசாங்கம் வந்து கடைபிடிப்பாங்க. அதுக்கான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் பொருளாதாரத்தோட இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
சரி, இப்போ அடுத்து வந்து முக்கியமான இன்னொரு முக்கியமான கேள்வி தான், இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதனால வந்து ஸ்டாக் ஃபிளேஷன் ஏற்படுறதா சொல்றாங்க. இப்போ ஸ்டாக் ஃபிளேஷன்னா யாருக்கும் ரொம்ப ஒன்றும் புரியறதில்லை, எனக்கே புரியலை. இப்போ இதனால ஆஸ்திரேலியாவுக்கு பொருளாதார ரீதியில் என்ன பாதிப்பு ஏற்படும்னு சொல்லுங்க.
அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஃபிளேஷன்ன்றது எப்படின்னாக்கா, நம்ம கிட்ட பொருள் வந்து உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம், அதாவது எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா நம்மளால வந்து அதை கொடுக்க முடியல, அதனால வந்து பொருட்கள் வந்து வாங்க முடியல நமக்கு வந்து. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இந்த வார் மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அங்க இருக்க பொருட்கள் வந்து இங்க வாங்கறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். அங்க கன்சியூமருக்கு நுகர்வோருக்கு ஸோ அதுதான் ஸ்டாக்ஃபிளேஷன் சொல்றோம். அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகணும், பொருட்கள் வந்து ஒரு 10 பொருள் இருக்கு, அதுல 8 பொருள் கிடைக்கல, 2 பொருள் தான் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த 2 பொருளோட விலை வந்து அதிகமா இருக்கும். இது வந்து இந்த போர் நடக்கிறதுனால இந்த சிச்சுவேஷன் இருக்கு. இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பாதிப்பு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து அந்த க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் வந்து இதனால ஏறிடுச்சு. ஏன்னா ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட 15% மேல அவங்களோட உற்பத்தி வந்து க்ரூட் ஆயில் இருக்கிறதுனால, இது வந்து உலக அளவுல உலகமயமாக்கலோட இதனால இது வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. நமக்கு வந்து பெட்ரோலோட விலை வந்து அதனால பாதிப்பு காட்டுது. நம்ம நேரடியா ரஷ்யா கிட்ட வந்து வாங்கலனாலும் இந்த இதனால வந்து ஒரு ஸ்டாக்ஃபிளேஷன் சிச்சுவேஷனால நமக்கு பாதிப்பை நம்ம பார்க்க முடியுது.
நல்ல விளக்கம் அப்பு கோவிந்தராஜன் அவர்களே,
நன்றி.
ஒரு சிக்கலான ஒரு தலைப்பை வந்து மிக எளிமையாக விளக்குனீங்க, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போமே.
நன்றி சார், நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.